ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித மத்தேயை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
மத்தேய நற்செய்தி 23 அதிகாரம் 1-12 வரையிலான இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமப்பதற்கரிய பழுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைத்து கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள். சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்கட்டும். தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப்பெறுவார். தம்மைத்தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்தப்பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, வாசிக்கப்பட்ட வாசகங்கள் அடிப்படையில் கடவுளுடைய ஆவியின் துணையோடு உங்களோடு இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக இன்றைய நாள் வாசகத்தின் வழியாக சட்டங்களை குறித்த ஒரு தெளிவான புரிதலை பெற்றுக்கொள்ளவும், தம்மை இறைவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறவரை இறைவன் உயர்த்துவார் என்கிற உன்னதமான இரண்டு கருத்துக்களையும் உள்வாங்கி இணைத்து நாம் சிந்திக்க காத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வாசகத்தினுடைய முதல் பகுதியில் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், பரிசேயர்களும் சதுசேயர்களும் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்கள் கடைபிடியுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் சொல்வதை செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். மிக மிக யதார்த்தமான ஒரு வாழ்க்கை நடைமுறையை ஆண்டவர் சுட்டி காமிக்கிறார். ஆனால் இயேசு ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களுக்கும் தான் அதிகாரம் அவர்களுடைய கையில் இருந்தது. இன்றைக்கு எல்லாருமே அதிகாரத்திற்காக ஏன் அலைகிறார்கள் என்று சொன்னால், தான் சொல்வதை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கும். இன்றைக்கு எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, எப்படியாவது அதிகார வர்க்கத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறாங்க. பணம் வச்சிருக்கவங்களை எல்லாம் உலகம் மதிக்குதா, இந்த சமூகம் மதிக்குதா அப்படின்னா இல்லை. யாருக்கு அதிகாரம் இருக்கிறதோ அவர்களைத்தான் மதிக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசியல் சூழல் இது வெட்ட வெளிச்சமாக நம்ம காட்டுகிறது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை பார்க்கிற பொழுது பணம் இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி அதிகாரத்துக்கு எப்படியாவது வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பணமே இல்லைனாலும் சரி இருக்கிற அதிகாரத்தை எப்படியாவது நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அதிகார போதை இது மிகவும் ஆபத்தான ஒன்று. அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருக்கிற பரிசேயர்களும் சதுசேயர்களும் மோசேயுடைய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். வேறு வழி இல்லை. அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் அப்படி இருக்கிறது. அவர்கள் சொல்வதில் இருக்கிறத நல்லது நீங்கள் கடைபிடிங்கள் என்று சொல்லுகிறார். பல நேரங்களில் இயல்பா நம்ம வாழ்க்கையிலையும் பார்க்கணும் வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல், ஒரு ஆசிரியர் எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு ஆசிரியர் வந்து மாணவனுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிறார். பாடம் கொள்ளி கொடுக்குற பொழுது அந்த ஆசிரியரை பற்றி எனக்கு தெரியாது, அவங்க வீட்டில் அப்படியாக்கும், அந்த டீச்சர் இப்படி பண்ணியாக்கும், இந்த வாத்தியார் இப்படி பண்ணாராக்கும் அப்படின்னு சொல்லி வாத்தியாருடைய டீச்சருடைய குற்றத்தையே சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை தரிசா போயிடும். அவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு சொல்லித்தருகிற பாடம் தெளிவாக இருக்கிறதா, நம்ம அதைத்தான் பார்க்கணும். இன்றைக்கி ரொம்ப உதாரணமாக சொல்லப்போனால், பல நேரங்களில் நம்ம குருக்களை வந்து குறையாக சொல்வோம். அவங்க வந்து மறைவு வைக்கிற பொழுது அல்லது பங்கு நிர்வாகம் செய்கிற பொழுது அவர்கள் உங்களுக்கு ஏதாவது அறிவுரையாக ஒரு சில கருத்துக்களை சொல்லுகிற பொழுது ஒரு பங்கில் ஒரு நல்ல ஒரு காரியத்தை முன்னெடுக்கிற பொழுது பங்கு சாமியார் நம்ம விமர்சிப்போம். எப்படி விமர்சிப்போம் அப்படின்னா, இவரை பற்றி எங்களுக்கு தெரியாதாக்கும், ஒரு குளம் தெரியாதாக்கும், கோத்திரம் தெரியாதாக்கும், இவங்க இருக்க முன்னாடி இந்த பங்கில் என்ன செஞ்சாக எங்களுக்கு தெரியாதாக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று குருவானவரை குறை சொல்கிறோம். அதே நேரத்தில் அந்த பங்குக்கு அவர் மூலமாக நடக்க வேண்டிய நல்ல காரியத்தை நாமளே தடை செய்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னால், அடுத்தவர்களை வந்து குறை சொல்வதற்கோ அல்லது அவர்களை இவர் இப்படி தான் என்று தீர்ப்பிடுவதற்கு நாம் ஆள் இல்லை. தீர்ப்பிட வேண்டிய ஒருவர் மட்டுமே அவர், விண்ணகத்தில் வாழ்கிற நம்ம தந்தை. அவர் ஒருவருக்குத்தான் தீர்ப்பிடக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் இருக்கிற நிலையிலிருந்து சொல்லுகிற கருத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையும் அது எந்த அளவுக்கு இந்த சமூகத்திற்கும் எனக்கும் பயன்படும் என்பதை மட்டுமே பார்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் ஆண்டவர் அந்த நாளில் சொல்லுகிறார், அவர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஒருத்தன் தவறு செய்கிறான் அப்படின்றதுக்காண்டி நாம் திருப்பி தவறு செய்ய வேண்டும் என்கிற அர்த்தம் இல்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு வாசகத்தில் ஆண்டவர் சொல்லுகிற கருத்து, கட்டளைகளை கடைபிடியுங்கள். கடவுள் கொடுக்கிற மேலான சித்தாந்தம் அதுதான். தந்தை கொடுத்த 10 இயேசு 2 மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த 10ஐயும் 2ஐயும் இந்த சமூகத்தில் புழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆயிரக்கணக்கான சட்டத்திட்டங்களை இன்றைக்கு சமூகம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எல்லாமே ஒரு விதத்தில் நம் மீது சுமத்தப்படுகிற சுமைதான். இன்றைக்கு இருக்கிற அதிகார வர்க்கமும் சரி, ஆளுகிற வர்க்கம் இதைத்தான் செய்கிறது. மக்கள் மேல் சுமைக்கு மேல் சுமையாக வைத்து பாவம் என்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லி சொல்லி பழுவை உண்டாக்கி மனதில் ஒரு மதன பாரத்தை உண்டாக்குகிறார்கள். பாவத்தை பற்றி சொல்லக்கூடாது என்பதல்ல, ஆனால் அதற்கு நிகரான நல்வாழ்க்கை என்ன என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டுமே தவிர, கடவுளுடைய இரக்கமான செயல் எப்படி இருக்க வேண்டும் சொல்ல வேண்டுமே தவிர, அந்த இரக்கத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டுமே தவிர, பாவமாக இருக்கிறாய், நீ பாவியாக இருக்கிறாய், பாவியாக இருக்கிறாய் என்று சொல்லி 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 எதிர்மறை கருத்தாக்கத்தை சொல்லி அவர்களை அமுக்குவதை விட, இந்த எதிர்மறை கருத்தாக்கத்திலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதை சொல்லுவதும் பொருட்டுந்தான் ஆண்டுடைய கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, கட்டளைகளை ஏன் இயேசு ஆண்டவர் முன்னிறுத்துகிறார், தந்தையாம் கடவுள் கட்டளைகளை கடைபிடிக்க சொல்லுகிறார் என்று சொன்னால், அதற்கு திருப்பாடல் 119 தமக்கு எல்லா விதமான விளக்கத்தையும் தருகிறது. எவரொருவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறாரோ, 119 திருப்பாடலில் 6 வசனம் சொல்லுகிறது, கட்டளைகளை கடைபிடிக்கிறவர் இகழ்ச்சி அடைவதிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இகழ்ச்சிப்படுத்துவதிலிருந்து, இகழ்ச்சி அடைவதிலிருந்து தன்னை காத்து கொள்வதற்காக கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அதே போல 119 திருப்பாடலினுடைய அந்த 9 பகுதி சொல்லுகிறது, மாசற்றவர்களாக நாம் நடப்பதற்கு, தூய்மையுள்ளவர்களாக நடப்பதற்கு, விண்ணகத்தந்தை தூய்மையாக இருப்பது போல, நிறைவுள்ளவராக இருப்பது போல, நாமும் நிறைவோடும் தூய்மையோடும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். திருப்பாடல் 119:11 வசனத்தில் சொல்லுகிறார், இதற்காக கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் பாவம் செய்யாமல் இருப்ப நாம் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். அதே திருப்பாடலுடைய 50 வசனம் சொல்லுகிறது, வாழ்வு தருவதற்காகவும் வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகவும் நாம் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. இறுதியாக 66 வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நன்மதிப்பையும் அறிவாற்றலையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எல்லோரும் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இரண்டு சகோதரர்களே, சகோதரிகளே, கட்டளைகள் நல்லதுக்குத்தான், கமெண்ட்மெண்ட்ஸ் நல்லதுதான், ஆனால் அதை எப்படி நாம் அணுகுகிறோம் என்பதில் தான் வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிற வார்த்தையை அழுத்தமாக சொல்லுகிறார். கடவுளுடைய கட்டளைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அவர்களெல்லாம் உன்னதமான மகிமையான இடத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் அல்லது உயர்த்தப்பட்டார்கள். கட்டளையை கீழ்ப்படியாதவர்கள் சந்தித்த அவலங்களை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். தொடக்க நூல் நமக்கு சொல்லுகிற செய்தியும் இதுதான், ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய கட்டளைக்கு, அந்த சட்டத்திற்கு கீழ்ப்படிய மறுக்கிறார்கள் அல்லது மறக்கிறார்கள், மிகப்பெரிய சாபத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல காயின், ஆண்டவர் அவருக்கு ஒரு விதத்தில் அச்சுறுத்தல் கொடுக்கிறார். அவருக்கு முன்பாக அடையாளப்படுத்துகிறார், உன்னுடைய சகோதரன் மீது நீ காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறாய், அவற்றிலிருந்து உன்னை மாற்றிக்கொள் என்று மறைமுகமாக கடவுள் அவனுக்கு அறிவுறுத்திய போதும் கூட கடவுளுடைய கட்டளையை மீறி தன் உடன் பிறந்த சகோதரனை கொலை செய்கிறான், சாபத்தை பெற்றுக்கொள்கிறான். அதே போல நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், வணங்கா கழுத்துடையவளாக இருக்கிறீர்களே என்று சொல்லி அவர்கள் எச்சரித்த போதும் கூட கடவுளுடைய கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். பல்வேறு விதமான அடிமைத்தனங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார்கள் என்பதை நாம் விவிலியத்தில் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கட்டளையை கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்று சொல்வதற்கல்ல, ஆனால் இந்த பரிசேயர்கள் கட்டளை எப்படி கடைபிடித்தார்கள் என்பதுதான் மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். அவர்கள் கட்டளைகளை அப்படியே கடைபிடிக்கிறார்கள். அதில் இருக்கிற நிறைகுறைகள், சொல்லப்பட்ட காரணம், சொல்லப்பட்ட காலம், அது யாருக்கு எப்போது எப்படி எந்த விதத்தில் சொல்லப்பட்டது என்கிற எல்லாவற்றையும் கடந்துவிட்டு சொல்லிவிட்டால் செய்ய வேண்டும் என்ற நிலையில் செய்கிறார்கள். அதில் இருக்கிற உண்மைத்தன்மை என்ன, அது எந்த விதத்தில் மக்களுக்கு பலன் தரும் என்பதையெல்லாம் அவர்கள் யோசித்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிலையில் இல்லை. இவர்கள் எல்லோருமே இந்த கட்டளைகளை செயல்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிற நாங்கள் அதிகாரம் பெற்றவர்கள் என்கிற நிலையில் ஆணவத்தோடு செயல்படுகிறார்கள் என்பதைத்தான் இயேசு ஆண்டவர் இந்த நாளிலே சொல்கிறார். அவர்கள் எல்லோரும் தங்களை வெளிப்படையாக உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கிறார்கள். குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள், வாசக பட்டையை பெரிதாக்குகிறார்கள், தொங்கலான ஆடையை அணிகிறார்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக பொது வழியில் என்றெல்லாம் அவர்கள் ஜெபிக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் அருவறுக்கக்கூடிய தந்தையாக அவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும், அதே நேரத்தில் அதனுடைய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும். போலந்து நாட்டில் நடந்ததாக ஒரு நிகழ்வை சொல்லுவார்கள். இது கதையாக கூட சொல்லப்படுவதும் உண்டு. இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்ட நேரத்தில் நடந்ததாக புனையப்படுகிற ஒரு செய்தி இது. அப்போ போரின் உச்சகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. போலந்து நாட்டில் யூதர்களும் இருக்கிறார்கள், அதே பகுதியில் நாத்திகர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். போர் உச்சகட்டத்தை அடைகிறது. அப்பொழுது ஒரு முறை அந்த ரபி தன்னுடைய தொழுகை கூடத்தில் இருக்கிற அந்த யூத மக்களுக்கு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, இந்த போருக்கு மத்தியில் அவருக்கு அமைதியை கொடுங்கள், அமைதி கொடுங்கள் என்று மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளரங்கிலே அந்த கூட தொழுகை கூடத்திற்குள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். அடிபட்டு இரத்தக்கரையோடு உடலெல்லாம் கீறப்பட்டு கிழிந்த ஆடையோடு சேரும் சகதியுமாக ஒருத்தன் ஓடி உள்ளே வந்து விடுகிறான். அந்த மக்களெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த தொழுகை கூடத்திற்குள், தொழுகை கூடத்திற்குள் வந்த உடனே மக்கள் தன்னுடைய ஜெபத்தை கண்ண மூடி ஜெபித்து கொண்டே இருக்கிறார்கள். உள்ளே வந்தவன் படு கோபத்தோடு கத்துகிறான், நீங்கள் எல்லோரும் இங்கிருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்கள் எல்லோரும் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த இராணுவ ஆட்சியை எதிர்த்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்பாவி மக்கள் மதத்தின் பெயரிலே நம்முடைய தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கத்துகிறான். மக்கள் யாரும் பதில் சொல்வதாக தெரியவில்லை. நீங்கள் கும்பிடுகிற கடவுள் உண்மையிலே ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்நேரம் அவர் இறங்கி வந்து அவர் எனக்கு இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தட்டும், அப்போது நான் கடவுளை நம்புகிறேன். நீங்களோ வெளியில் போய் கடவுளை நம்பி கடவுளுக்காக கஷ்டப்படுகிற அந்த மக்களுக்கு பணி செய்யுங்கள் என்று சொல்லி கத்துகிறான். மக்கள் எல்லோரும் வியப்பில் ஆழ்ந்து போய் இருக்கிறார்கள். என்னடா திடீர்னு வந்தால் என் வாட்டில் காட்டு கத்தா கத்துறானே அப்படின்னு எல்லோரும் அவனை வியந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது பயங்கரமான இடி மின்னலுக்கு மத்தியிலே மேலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்ததாகவும், வந்து அவன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்னதாக அந்த நிகழ்வு சொல்லப்படும். இதில் யாரை குத்தமாக சொல்கிறது? இப்போ ஆண்டவர் ரெண்டு பேருக்குமே பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இவன் என்ன சொல்கிறான்? கடவுள் இல்லை, கடவுள் ஒரு இருக்கிறார் என்று சொன்னால் இந்நேரம் இறங்கி வந்திருப்பார் என்று சொல்கிறான். நான் கத்துவதை கேட்டுவிட்டு என் கூக்குரலை கேட்டு கடவுள் இறங்கி வந்திருப்பார் என்று சொல்கிறான். கடவுள் இறங்கி வருகிறார். அவனுக்கு இருக்கிற கடவுள் இல்லாத நாத்திகத்தன்மை போய் அவனுக்குள் ஒரு கடவுள் நம்பிக்கை பிறக்கிறது. இந்த மக்கள் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஆலயத்திற்குள் உட்கார்ந்து ஜபிப்பது, ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை புகழ்வது தான் உண்மையான கடவுள் அன்பு, கடவுள் நம்பிக்கை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இதுதான் கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றுகிற விதம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டுகிறார். நீங்கள் வெளியே சென்று மக்களோடு, மக்களுக்காக போராடுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள் என்கிற செய்தியும் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரர்களே, என் அருமை சகோதரிகளே, பல நேரங்களில் நமக்குள்ளும் இது போன்ற குருட்டுத்தனமான, ஒரு விதத்தில் சொல்லப்போனால் முடக்குத்தனமான ஒரு கட்டளைகளை சார்ந்து அல்லது திட்டங்களை சார்ந்து நாமாக வகுத்து கொள்கிற இந்த கமெண்ட்மெண்ட்ஸ், இந்த நிலையிலிருந்து நாம் கடந்து வர வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார். பல நேரங்களில் அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது நம்ம இந்த மக்களுக்கு முன்பாக தம்மை உயர்ந்தவர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற மனநிலை பலருக்கும் இருக்கிறது. ஆனால் கடவுள் அதை அருவருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு பல நேரங்களில் பங்குகளில் நான் அனுபவத்தில் பார்த்த செய்தி, குறிப்பாக இந்த விவிலியத்தில் ஆர்வம் இருக்கிறது, நான் விவிலியத்தை படிக்கிறேன், நான் ஜபத்தில் ஆழமாக இருக்கிறேன் என்பதை வெளிக்காட்டு விதமாக ஒரு சில வசனங்களை படித்து வைத்து கொண்டு சென்ற இடங்களெல்லாம் அந்த வசனத்தையே சொல்லி சொல்லி மக்களுடைய அந்த ஈர்ப்பை பெற வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய சமூகத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதெல்லாம் தவறு, அதெல்லாம் செய்யவே கூடாது, சொல்லவே கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும், அதைத்தான் சொல்கிறது. தன்னைத்தாமே தாழ்த்துபவர் எல்லோரும் உயர்த்தப்படுவர். தன்னையே உயர்த்த எல்லாரையும் ஆண்டவர் ஒரு நாளைக்கு தாழ்த்தி விடுவார். இன்றைக்கி நம்ம நடைமுறையில் பார்க்குறோம், இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் பணம் எல்லாத்தையும் வச்சு ஒகோன்னு போயிட்டு இருக்கிற ஒரு நாள் ஆண்டவர் கட்டாயம் பொத்துனுங்களை தள்ளி விட்டுருவார். வரலாறு நமக்கு சொல்லுகிற செய்தி அதுதான். ஹிட்லரை போல சகல அதிகாரங்களை கொண்ட மனிதன் யாருமே இல்லை, கடைசி ஆண்டுகிட்டு தான் செத்து போனான். முசோலினி போல ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு மனிதன் எவனுமே இல்லை, கடைசியில் அவன் உடலில் இருக்கிற துணியெல்லாம் மொத்தமாக உரிக்கப்பட்டு அங்கு இருக்கிற ஒரு கம்பத்திலே தொங்க விடப்பட்டு கழுகுகளுக்கு இரையாய் செத்து போனதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. மாவீரன் அலெக்சாண்டர் எங்கே, மாவீரன் நெப்போலியன் எங்கே, எல்லோரும் போய்விட்டார்கள். யாரெல்லாம் தன்னை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவர் கட்டாயம் தாழ்த்தி விடுவார். ஆனால் கடவுள் பொருட்டு இந்த மக்கள் நலன் பொருட்டு தன்னை தாழ்த்துகளை இறைவன் உயர்த்துவார். அனைத்து புனிதருடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. செல்வ செழிப்பில் வாழுகிறார், எல்லா வசதிகளும் இருக்கிறது, அரசனுடைய மகனும் தானும் நெருங்கிய நண்பர், அவருக்கு இணையாக எல்லா விதமான சுகபோகங்களையும் அணிவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர், அதற்கான அதற்குரிய தகுதி உடையவர் புனித அருளானந்தர், எல்லாவற்றையும் தூக்கி போட்டார், தன்னை தாழ்த்தி கொண்டார், இன்றைக்கு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். சவேரியாருடைய வாழ்க்கை எங்கே இருக்கிறது, அசிசியாருடைய வாழ்க்கை நம்ம அதை தான் சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கு மேலே இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை நமக்கு அதைத்தான் சொல்லுகிறது. தன்னுடைய சீடர்களின் பாதங்களை தொட்டு கழுவிய நிமித்தமே அவர் இந்த உலகத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு மனிதத்திற்கு உயர்த்தப்பட்டார். அப்பேற்பட்ட ஒரு உயர்வான நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். இறைவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்துகிற பொழுது தாழ்நிலையில் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற என்னை ஆண்டவர் கண்டுகொண்டார் என்ற அன்னை மரியாள் சொன்னது போல ஆண்டவர் நம் எல்லோரையும் உயர்த்துவார். தாழ்நிலையில் இருக்கிற இந்த கடைக்கண் கொண்டு பார்க்க வேண்டிய இந்த நிலைக்கு நாம் உயர்த்துவதற்கும் உயர்த்தப்படுவதற்கும் தான் இறைவன் இந்த கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். சரியான விதத்தில் இவற்றை அணுகக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். நான்கு கேள்விகள் உங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. முதல் கேள்வி, நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைகளை நாம் சரியாக நிறைவேற்றுகிறோமா? இரண்டாவது, எந்த மனநிலையோடு அதை பின்பற்றுகிறோம்? மூன்றாவது, இறைவனது கட்டளைகளை கடைபிடிப்பது நல்ல மனிதர்களாக சமூகத்திற்கு பயன்படும் கருவிகளாக நம்மை மாற்றுகிறதா என்கிற கேள்வியோடு இணைந்து தொடர்ந்து சிந்திப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.